tarihi nam Chabon Sable. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் சுவாமி, உம்முடைய சத்தம் பூமி எங்கும் துணிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய சத்தம் எங்களை உயிர்ப்பிக்கின்றபடியினால் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியிலே வெளிவரட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களில் கிரியை செய்யட்டும். பலவீனப்பட்டவர்கள் பலனடையற்றும், சோர்ந்து போனவர்கள் உற்சாகம் அடையற்றும், உமக்கு தூரம் நிற்கிறவர்கள் உமக்கு அருகில் வரட்டும். எல்லாவற்றிற்கு மேலாய் நாங்கள் எங்களை உணர்ந்து கொள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். That is found in Mark chapter 16 verse beginning from 9 to 20. வேலை உயிர்த்தெழுந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் நிகழ்வுகளை நாம் சிந்தித்து வருகிறோம். We are meditating on the post-resurrection events, what all found in the Bible. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த தேவன் நம்மை அப்படியே விட்டுவிட்டு அவர் போகவில்லை. After the resurrection, Jesus Christ did not just leave us and ran away. எங்கும் அவர் ஓடி போகவில்லை. He met different people in different times. பல மக்களை பல சூழ்நிலைகளில் சந்திக்கிறவராக இருந்தார். And also he revealed with his vision. அவர் பல தரிசனங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த வரிசையில் இன்று நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், God is calling us to take part in his business. அவருடைய வேலையில் பங்கு பெற உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். He calls us to take part in his business. கடவுளுக்கு என்று ஒரு பிசினஸ் உண்டு. ஆண்டவருக்கு ஒரு வேலை ஒன்று உண்டு. அந்த வேலை செய்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். வாசிக்க கேட்ட வேத பகுதியில் படியுங்க. மார்க்கு 16 அதிகாரம் 15 வசனம். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். That was the business of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியமான வேலை. அவர் அந்த வேலையை தம்முடைய சீடர்களுடைய கரத்தில் கொடுக்கும் போது சொல்லுகிறார், சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் போய் என்ன செய்யுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அனுப்புகின்றார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசாயா கண்ட தரிசனத்தை அங்கே சொல்லுகிறார். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 6:8 வசனம், ஐசாயா சாப்டர் 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டேன். I heard the sound of God that says, who, யார் எனக்காக போவா, whom I can send, யாரை நான் அனுப்புவேன், who can go, யார் எனக்காக போவது. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு சம்பவங்களை நீங்கள் உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டு சம்பவத்திலும் நாம் ஒரு காட்சியை பார்க்கிறோம். There is a big task. ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இன்று நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அந்த வேலையை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? That should be our priority. What I can do in order to take part in God's business. ஆண்டவருடைய வியாபாரத்தில் அல்லது ஆண்டவருடைய வேலையில் நான் என்னை எப்படி நடத்த முடியும், இணைக்க முடியும்? பிரியமானவர்களே, if you read all the four gospel writers, they have a similar end. எல்லா சுவிசேஷகர்களும் இதை மிக தெளிவாக முடிக்கிறார்கள். ஆண்டவருடைய மகா கட்டளை நமக்கு முன்பாக வைக்கிறார்கள். இப் யூ டர்ன் யுவர் பைபிள் இன் டு ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதே போல ஒரு வேலைக்காக இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தார். இவன் த ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட் காட் செலக்டட் இஸ்ரேலைட்ஸ் டு டு த சேம் பிசினஸ். என்ன சொன்னார்னா, நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள், நான் உங்களை விடுதலையாக்குவேன், நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள். ஆண்டவர் அவர்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். God just brought the people out of Egypt. ஒரு வருட காலம் அவர்களோடு நடந்தார். நீங்க 40 வருட வரலாற்றை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் the first year ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்தார். அந்த 2வது வருஷத்துக்குள்ள அவங்க எங்க வந்துட்டாங்கன்னா சீனாயினுடைய மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த ஒரு வருடம் அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். The second year God just taught them. ஒரு வருடம் நடந்தார்கள், அடுத்த வருடம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து மோசே வானம் அங்க சீனாய் மலையிலே போய் கட்டளை வாங்க போயிட்டாரு. People were sitting there and just listening whatever Moses said. இந்த 2 வருஷம் முடிஞ்சது என்ன நடந்திருக்கணும், the third year they supposed to enter into the blessed land. அந்த 3வது வருடம் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட கானானுக்குள்ள போயிருக்கணும். பட் ஆனா இந்த ஒரு வருடம் நடந்த காலத்திலும் ஒரு வருடம் சுவிசேஷம் கேட்ட காலத்திலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை செய்யவில்லை. They were not ready to take part in the business of God. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தேசமே என் பிள்ளைகளா இருக்கணும், ஒரு தேசமே ஊழியம் செய்யணும், ஒரு தேசத்தில் உள்ள எல்லாரும் என்னை துதிக்கணும், ஒரு தேசம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கணும். You know what God wanted? The whole country should be my people. The whole country should serve me. The whole country should witness me. The whole country should be holy. ஆனா என்ன நடந்தது, அவர்கள் அதை மறந்தார்கள். ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைத்துக் கொண்டு இதுதான் கடவுள் என்று சொன்னார்கள். They just made a small call. ஒரு கன்றுக்குட்டியை செய்தாங்க. என்ன நடந்தது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அப்பதான் மோசே கேட்கிறார், இப்ப யார் எனக்கு ஊழியம் செய்வது, Now who is going to take part in my business, யார் இப்போ என்று கேட்கிறார். அப்ப ஒரே ஒரு கோத்திரம் வருகிறார்கள், That is லேவி கோத்திரம். The only one tribe, they said, we will serve the Lord. You know what God did? God used that tribe. அந்த லேவியர்கள் தான் தேவ ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்டார்கள். 12 கோத்திரத்தையும் பயன்படுத்த விரும்பினார் கர்த்தர், ஆனால் ஒரே ஒரு கோத்திரம் வேலை செய்தது. ஒருவேளை பிரியமானது நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து விட்டு இந்த உலகத்தை எல்லாவற்றையும் மீட்டெடுக்கிற ரட்சகராய் வந்து சிலுவையில் மரித்த பொழுது அவர் என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா, இந்த முழு உலகமும் என்னை நேசிக்கும், the whole world will become my people, the whole world will serve me, எல்லாரும் எனக்கு என்ன செய்வார்கள், என்னை ஆராதிப்பார்கள். ஆனா என்ன நடந்தது, இன்னைக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் ஓன் கண்ட்ரி ஆர் அரவுண்ட் த குளோப், ஒன்லி ஃபியூ பீப்புள், ஜஸ்ட் லைக் எ லேவியர்கள். ஒரு சிறு கூட்டம் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தேவனை ஆராதிக்கிறது. ஒரு சிறு கூட்டம் தான் தேவனுக்கு பின்னடக்கிறது. ஒரு சிறு கூட்டம் மட்டுமே. பிரியமானவர், இன்று நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார். Who is going to serve me? Who is going to take part in my business? என்னுடைய இந்த வேலையில் யார் பங்கெடுக்க போவது? ஒருவேளை ஆண்டவர் நினைக்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் என்னை என்ன எப்படி வாங்கினேன், விலை கிரயமாய் வாங்கினேன். அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு முதல் அதிகாரம் 18:19, 1 Peter 1:18-19. அதேதான் கரெக்ட். வீணான நடத்தையில் நின்று அணிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். ஒரு நிமிஷம் யோசிங்க, இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம எப்படி வாங்கி இருக்கிறோம், வெள்ளி பொன் என்பது பணத்திற்கும் பொருளுக்கும் சமம். நம்ம வீட்டில் இருக்க எவ்வளவு ஒரு உச்சிதமான ஒரு பொருளாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம வாங்கியிருப்போம், ஏதோ ஒரு பணம் கொடுத்து வாங்கியிருப்போம். ஆனா உங்களையும் என்னையும் தேவன் எப்படி வாங்கினாராம், அடுத்த வசனம் வாசியுங்கள், குற்றம் இல்லாத
ம் ம்
பாருங்க ஆண்டவர் எப்படி வாங்கினாராம், விலையேற பெற்ற. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை எல்லாரும் எப்படி பார்க்கிறாராம், அதே 1 Peter 2:9 says, நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். யூனோ வி ஆல் ஆர் பிரீஸ்ட், எல்லாருமே தேவனுடைய பார்வையில் தேவனுடைய வேலைக்காரர்கள். ஒருவேளை போதகர் ஒரு போதக பணி செய்யலாம், ஆனால் திருச்சபையில் இருக்கிற எல்லாருமே வேலைக்காரர்கள் தான். We all are servants of God. That is the, அதுதான் நம்முடைய உள்ளத்தின் எண்ணமாக இருக்க வேண்டும். That is the reason அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், நம்மை அழைக்கிறார், Come and take part in my business. ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு நம்ம நினைக்கலாம், என்னிடத்தில் என்ன இருக்கிறது, What type of work I can do. ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக வேலை செய்ய நான் உன்னை அழைக்கிறேன், எனக்கு தெரியும் நீ யார் என்பது. Because what work you are going to do, it is for me, it is my business, I know all the technique, எனக்கு தெரியும். அட உன்னே உன் ஆண்டவர் என்ன கேட்கிற தெரியுமா, நீ வருவாயா, will you come, will you join, just put a hand with me, என்னோடு கூட கரத்தை பிடித்துக்கொள், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இந்த ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருடைய பிசினஸ்ல நீங்களும் நானும் இணையணும்னா, மூணே மூணு காரியங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். முதல் காரியம் என்ன தெரியுமா, If you want to do God's business, work in fellowship with Christ. கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியத்தை இணைத்துக்கொள், இயேசுவோடு இணைந்து செயல்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய வேலை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவருடைய வேலை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை நாம செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். We cannot do by our own. நாம செய்ய முடியாது. Only God alone can make it success. ஆண்டவர் அந்த வேலையில் நம்மோடு இணையும் பொழுதுதான் அது வெற்றி. இல்லைன்னா அந்த வேலை எப்படி இருக்கும்னா, நாமவே செய்யலாம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமோ அது ஒரு பெரிய மாற்றங்களோ உலகத்தில் உண்டாகாது. தேவ ஊழியம் செய்ய we have to, நாம எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 28:24 before Jesus was taken to heaven, he said, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று உங்களையும் என்னையும் அவருடைய வேலைக்கு அழைக்கின்ற தேவன், நீங்களும் நானும் வாழும் உலகத்தின் படைப்புகள் இயற்கை எல்லாவற்றிற்கும் மேலாய் அதிகாரம் உள்ளவர் என்பதை அவர் சொல்லுகின்றார். He just says, I have authority. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அத்தாரிட்டிக்கு மேல ஒன்றுமே இல்லை. You cannot show anything that doesn't come under the authority of God. இந்த உலகத்துல எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது. அப்ப அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், என்னுடைய அத்தாரிட்டிய நீ பயன்படுத்து. You just utilize my authority. இப்ப நம்ம ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக வெளிநாட்டுக்கு போறோம் வச்சுக்கோங்க, அந்த அம்பாசிடர் சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, போனதுமே I represent my country. அவர் ஒரு மனிதர் தான். இப்ப இந்தியாவுடைய பிரதிநிதியா வர்றவர் பார்த்தீங்கன்னா 125 crore மக்களுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஐ ரெப்ரசன்ட். ஏன் அவர் அப்படி பண்றாரு, பிகாஸ் ஹி ஹஸ் அத்தாரிட்டி டு ரெப்ரசன்ட் ஹிஸ் கண்ட்ரி. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காட்ஸ் பிசினஸ்ல என்ன வேணும்னா, யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் மை அத்தாரிட்டி. தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் நானும் பயன்படுத்த வேண்டும். பட் மெனி டைம் வி ஃபெயில் டு understand the power of God, authority of God, how powerful he is. Then adula inna adula yesu seedagala modhal anuppumbodhe solrar paringa, Matthew 18th adhigarathile 18 la irundhu 20 vasana vaasinga, Matthew 18th adhigaram 18th vasana, Matthew chapter 18 verse 18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். போதும், ஆண்டவர் சொல்ற தெரியுமா, நீ என்ன செய்தாலும், because I will give you authority, the authority what I have in my hand, என்னிடம் இருக்கிற அதிகாரத்தை உனக்கு தரேன். நீ கட்டுவதெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். நீ நிறைய நேரங்களில் நம்மை மற்றவர்கள் கட்டி வைத்துறாங்க. You know, many times even the people of the world, they just put us their tires. நம்ம அவங்க கட்டி வச்சிருக்காங்க, நம்மளால சிந்திக்க முடியல. ஏனென்றால் நம்ம இடத்துல இருக்கிற வல்லமை நம்ம என்ன செய்யவில்லை, அதிகாரத்தை பயன்படுத்த தவறி விடுகிறோம். அதை விட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 19 வசனத்துல அந்த அதே அதிகாரத்துல, உங்களை ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியம் பூமியில ஒருமனப்பட்டிருந்தா அங்க என்ன என்ன நடக்குமா, உடனே வந்துருன்றாரு. 20 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு பேர் கூடிட்டீங்கன்னா போது நானே அங்க வந்துருவேன். I will come. நானே அங்க வந்துருவேன், நீ என்கிட்ட தேடி வர வேண்டியதில்லை. I will come. இதுதான் ஆண்டவருடைய அதிகாரம். This is what God's power is, God's authority is. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய பிசினஸ் செய்யணும்னா நம்ம பண்ண முடியாது, அவர் கூட வந்துடணும். அவர் கூட வருவதோடு மாத்திரமல்ல, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ESM authority. அதுதான் முக்கியம். இன்னும் தொடர்ந்து நீங்க அதை பாத்தீங்கன்னா, அவருடைய அத்தாரிட்டி எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் இடத்துல நம்ம வரும்போது அவர் பாவத்தை மன்னிக்கிறார். He removes all our sin and makes righteous before God. அது மாத்திரமல்ல, He gives us Holy Spirit to indwell in us. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ள தருகிறார். He gives us a new authority. பிரியமானவர்களே, இயேசுவின் அத்தாரிட்டி எப்படி தெரியுமா? Authority to command the wind and the waves. காற்றையும் கடலையும் அதட்டுகின்ற அதிகாரம். Authority to heal the cripple. Authority to open the blind. Authority to resurrect the dead. மறித்தவரை உயிரோடு எழுப்பும் அதிகாரம். இயேசுவின் வல்லமை நீங்க சொல்லிட்டே போலாம். இந்த அதிகாரம் உள்ள தேவனோடு நாம் இணைந்து கொள்ளுவதுதான், தட் இஸ் எ பிசினஸ். அதுதான் ஆண்டவருடைய வேலை. அந்த வேலை தான் ஆண்டவர் செய்ய சொல்றார். என் கூட இணைந்து நில் என்று சொல்லுகிறார். ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் மை சைட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 15 அதிகாரம் 5 வசனத்துல இயேசு மிக அழகாய் சொல்வார். சம்மன் கட்டி ஜான் சாப்டர் 15 வெர்ஸ் 5, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு சின்ன காரியம் கூட செய்ய முடியாது. பிகாஸ் ஐ ஹாவ் அத்தாரிட்டி, யூ ஸ்டாண்ட் ஆன் மை சைட். நீ செய்வதெல்லாம் நான் உனக்காக செய்வேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எனவேதான் பவுல் சொல்றாரு, நான் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்வார். கர்த்தர் தேவன் என் பட்சத்தில் இருந்த மனிதன் எனக்கு என்ன செய்வான், வாட் மேன் கேன் டூ டு மீ, பிகாஸ் ஐ வென் ஐ ஸ்டாண்ட் ஆன் த காட் சைட். ஒருவேளை இந்த ஆண்டவருடைய வேலை செய்ய நாம் வந்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு ரிமெம்பர் தட் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் ஹிஸ் சைட், மீன்ஸ் ஒர்க் இன் ஃபெல்லோஷிப் வித் காட். கடவுளோட ஃபெல்லோஷிப்னா தேவனோடும் தேவ ஜனங்களோடும், அதான் ரொம்ப முக்கியம். தேவனுக்கோட ஒருவன் உறவு இருக்குதுன்னு சொன்னா தேவ ஜனங்களோட அவனுடைய உறவு எப்படி இருக்கும், தட் வில் பி பர்ஃபெக்ட். ஒருவன் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருவும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். So there won't be any enemy amongst us, because when our ways are right in the presence of God. ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா, if you want to do God's business, we have to remember, let never your heart down in mission. ஆண்டவருடைய வேலை செய்வதில் மனம் தளரவே கூடாது. You know, today many people are, அவங்க they are down, மனம் சோர்ந்து போகிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள் இதை நம்ம எப்படி கூட சொல்லலாம், ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார் தெரியுமா, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. என் நிமித்தமாய் நீங்கள் எல்லாரால் என்ன செய்யப்படுவீர்கள், என் நிமித்தமாய் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். Everyone will be against you. ஆனா மனம் தளரக்கூடாது. We should never let our heart down. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு மிக அழகாக சொல்றாரு. மத்தேயு 24 அதிகாரம் 9 வசனத்துல ஜீசஸ் கிளியர்லி சேட், இந்த கடைசி காலத்தில், ஆண்டவருடைய வருகையின் காலம் நெருங்க நெருங்க, சகல ஜனம் பகைப்பார்கள். இன்னும் ஒரு கூட்ட மக்கள் 24:10 சொல்றாரு, உன்னை காட்டி கொடுப்பார்கள், நீ நல்லது செஞ்சா கூட உன்னை தப்பு என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, தே வில் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் யூ. இது எல்லாம் நடக்கும். பட் If you want to do, if you want to take part in God's business, you have to stand still till the end. முடிவு பரியந்து நிற்கிறவனால் என்ன செய்வானாம், ரட்சிக்கப்படுவானாம். But if you want to do God's business, we have to stand. We should never let our heart go down. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் பலர் மனம் தளர்ந்து போன நிலைக்குள்ளாக வந்து திரும்பவும் உயர்த்தப்பட்டார்கள். யாரெல்லாம் அப்படி மனம் தளர்ந்து போனது பார்த்தீங்கன்னா, மோசே மனம் தளர்ந்து போனான். Moses was really depressed, you know. ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கார். அவனை சுத்தி இருக்கிற மக்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி எங்கே, எங்களுக்கு ஆகாரம் எங்கே, எந்த மண்ணா எங்களுக்கு பிடிக்கல. Everyone was asking different question. He was literally depressed. ஆனால் அதே மோசே தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்றான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். Even many times when we are in some different situation, many different questions will come to us and our heart may go down. கடவுளுக்காக நல்ல ஊழியம் செய்ய நினைப்போம், மக்கள் நம்மளை போட்டு கொன்று எடுப்பாங்க. We may feel, why I have to do all this? இதை விட்டு விட்டு ஓடினால் நலமா இருக்கும். மோசே நினைச்சிருக்கலாம், இதை விட்டு ஓடி போறா எவ்வளவு சந்தோஷம். 600,000 புருஷர்கள் கேள்வி கேட்பதற்கு நான் என்ன பதில் சொல்ல, நான் என்ன செய்வேன்? But Moses never ran away. He was just looking at the face of God. அவருடைய உள்ளம் தளர்ந்து போன நேரங்களில் தேவனுக்குள் அவன் பலப்படுத்திக் கொண்டான். அது மாத்திரமல்ல, யோபுவின் வாழ்க்கையில் அதை விட மோசம். யோபுக்கு ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வீட்டில் எல்லாம் அழிவு. இவனுடைய சொந்த மனைவி சொல்ற, நீ கடவுளை தூஷித்து விட்டு நீ செத்து போன நலமா இருக்கும். You know how depression that should, the situation should be. ஆனா அந்த சூழ்நிலை அவன் என்ன சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். The same Job ஒரு நாளில் உயர்த்தப்பட்டான். எதையெல்லாம் இழந்தானோ பெற்றுக்கொண்ட காரணம் என்ன தெரியுமா? இந்த ஊழியத்துல கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்க வேலையில மனம் தளரக்கூடாது என்பதற்கு முன்னோடிகளாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். They just they display their life as a, என்ன சொல்ல, ஒரு மாடல் அவங்களாம். தாவீது அதை விட கொடுமை. தாவீதின் வாழ்க்கை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பல இடங்களை சொல்லுவாரு, Lord be merciful, I am faint. நான் அப்படியே போயிட்டான், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன். அவர் சொல்ற, ஹீல் மீ, my bones are in agony, என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படி எரிகிறது, என்ன சுகப்படுத்தும் கர்த்தர். இன்னொரு சொன்னார், ஆண்டவரே, how long, இன்னும் எவ்வளவு காலம்? Many time we to ask the same question. சில பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வாங்க, திருச்சபையில உள்ள வேலைகள்லாம் எடுத்து நான் தான் என்று செய்வார்கள். ஆனா மற்றவர்கள் சொல்ற வார்த்தையை கேட்டவுடன் உள்ள உடைந்து போய் விடுவார்கள். But I tell you, I promise you, never let your heart go down. உன் இருதயம் ஒரு நாளும் தளர விடாதே. Because it's God's business. இது கடவுளுடைய வேலை. கர்த்தர் இந்த வேலைக்காக உன்னை முன்குறித்திருந்தார். இந்த வேலையை செய்வதற்குரிய பலனை அவர் கொடுப்பார். பட் பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க. But God will never forget. அவர் மறக்க மாட்டார். சீடர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை எப்படி அனுப்புறேன் தெரியுமா? நீங்க போங்க. You are going to, நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்பட போறீங்க. இயேசு கிறிஸ்துடைய சீடர்களை 12 பேர்ல ஒருவன் முதலாவது மரித்து போனான். அடுத்த 11 பேர், இந்த அதுக்கப்புறம் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா இவங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய முடிவு தான். ஆனா ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா, ஆண்டவர் முன்குறித்து சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய போற, நீ எவ்வளவு கடினமான வாழ்க்கைக்குள்ள போனாலும் one day you will come to me, என்னுடைய பிரசன்னத்துக்கு வருவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, if you are taking part in God's business, I assure you, one day you will stand in the presence of God. தேவ சமூகத்தில் இருக்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய பிசினஸ்ல பிரச்சனைகள் உண்டு, பட் மனம் தளர்ந்து விடாதே. We should never, தேவா, அதனாலதான் பேதுரு சொல்றாரு, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சமர்க்கதி 1 Peter 4:12, 1 Peter 4:12. சந்தோஷப்படுங்கள். தொடர்ந்து 14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏன் உங்களை எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ள யார் தங்கி இருக்கிறதா? மகிமையுள்ள தேவ ஆவியானவர், கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. எனவேதான் பேதுரு இன்னும் ஒரு படி அப்படி உயர்ந்து சொல்லும் போது, கொஞ்ச காலம் பாடுற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி, ஒன் டே ஹி வில் மேக் யூ டு ஸ்டாண்ட். எந்த இடத்தில் நாம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டோமோ, எல்லாராலும் நொறுக்கப்பட்டோமோ, அதே இடத்தில். பிகாஸ் இன் காட்ஸ் பிசினஸ் இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் டஃப். பட் ஒன் திங் இஸ் ஷுவர், ஒரு நாள் இந்த பிசினஸ்க்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு ரிவார்டு உண்டு. கிறிஸ்துவுக்கு பெரிய மாதிரி, டோன்ட் வரி, இட்ஸ் ஆல் பிகாஸ் வி ஹாவ் காட்ஸ் work in us. கடவுளுடைய ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்வதனால் தான் we will face some depression, we will face some problem, but the end we are going to be winner. கடைசியாக ஆண்டவர் சீடர்களை அனுப்பும்போது ஆண்டவருடைய வேலையில பங்கு பெறுவதற்கு அவங்க எடுத்து என்ன கேட்கறது தெரியுமா? Work till the entrusted task gets over. Their நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் நம்ம வேலை செய்யணுமா? அந்த நோக்கம் எப்ப நிறைவேறும்? மத்தேயு 28 அதிகாரத்துல ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுகிறார், we have to work till the end, the entrusted task, அந்த வேலை முடிகிற வரைக்கும். அந்த வேலை என்ன வேலை தெரியுமா? மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, டுடே வி ஹவ் ஸ்டில் சம் திங்ஸ் டு டூ. இன்னைக்கு நம்ம செய்யணும். 2000 வருஷம் ஆச்சு இயேசு உயிரோடு எழுந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நினைச்சீங்கன்னா இன்னும் முடியல. 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் ஆண்டவர் வேலை முடியல. இன்னும் சந்திக்கப்படாத, இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளாத கடைசி உலக மனிதன் நிற்கும் வரை ஆண்டவர் வேலை என்ன செய்யாது? முடியாது. So we have to we have to sure about still there is some work I have to do. நான் அதை செய்ய வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு? நீங்க புறப்பட்டு போகணும், ஃபர்ஸ்ட் கோ. ரெண்டாவது மேக் டிசைபிள், ஒருவனை சீஷனாக மாற்று. மூன்றாவது அவனுக்கு ஞானஸ்தானம் கொடு. நான்காவது அவனுக்கு என்ன செய்ய? கற்றுக்கொடு. இந்த நாலுமே செய்யணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும் தெரியுமா? We have to have a compassion. மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை அவசியம். இயேசுவானவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஒரு திரளான கூட்டத்தை பார்த்தவுடன் மனது உருகினார் என்று பார்க்கிறோம். இந்த ஊழியத்துக்கு என்ன தேவைன்னா, முதல் காரியம் மன உருக்கம் தேவை. மற்றவர்களை குறித்த ஒரு சின்ன கன்சர்ன் about the people who live next to us or who work next to our desk. நம்ம சீட்டுக்கு பக்கத்து சீட்ல இருக்கிற ஒருவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் முதலாவது அவனை குறித்த ஒரு கரிசனை தேவை. First thing we need to have a compassion. ஆண்டவரே, அவனிடத்தில் கிறிஸ்து இல்லையே, அவனுடைய குடும்பத்தில் கிறிஸ்து இல்லையே. இந்த நோக்கம்தான் very important to do God's business. கடவுளுடைய வியாபாரம் செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? அடுத்தவரை குறித்த ஒரு சின்ன கன்சர்ன். ரெண்டாவது என்ன தேவை தெரியுமா? We have to put small effort. ஒரு சின்ன காரியம் பண்ணணும். பவுல் ரொம்ப அழகா சொல்வாரு, நான் நட்டின அப்பளோ என்ன செய்தாரு? நீர் பாய்ச்சினாரு. கடவுள் என்ன செய்தாரு? விளை செய்தார். சோ ஒரு மனிதனை கடவுளுக்குள் நடத்துகின்ற பணி என்னுடைய பங்கு மாத்திரம் அல்ல, பட் ஐ ஹாவ் டு புட் சம் எஃபர்ட். ஏதாவது ஒரு விதத்துல either I can pray or I can share a small piece of gospel. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லலாம். Or I can just say that ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லலாம். Or even I can just help him. Or I can even pray for him. Or I can take him to the church. Or I can lead him some place where he can get his soul rest. அவருடைய ஆத்மாவுக்கு அன்பு கிடைக்கிற ஒரு இடத்துக்கு நேரம் அழைத்துச் செல்லலாம். That is the effort we have to put it in the ministry. பிரியமானவர்களே, நாம நினைக்கலாம் நாம சேஃபா இருக்கோம், we are in the safety zone, but there are many people still they need gospel. May not be நம்முடைய கண்களுக்கு இங்க தெரியல நம்ம ஊர்லாம் அப்படினு சொல்லலாம், பட் எவ்ரிவேர் சில பேருக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காக காத்திருப்பாங்க. சில பேர் மனம் விட்டு யாராவது என்னோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று காத்திருப்பார்கள். பட் பி கேர்ஃபுல் டு யூஸ். அது மாத்திரமல்ல, இந்த ஊழிய செய்வதற்கு என்ன நமக்கு ரொம்ப தேவை கேட்டீங்கன்னா, we need persistence, தொடர்த்தன்மை. நிறைய நேரங்களில் ஒரு வாட்டி ஒருத்தரை சந்திப்பதும் அதை விட்டு விட்டு ஓடி விடுகிறோம். பட் வி வாண்ட் டு மீட் பர்சன் ரிப்பீட்டட்லி, தொடர்ந்து ஒரு தொடர் முயற்சி ரொம்ப அவசியமா இருக்கு. கிறிஸ்துவுக்கு பிரியமா, the follow up that will turn many people to Christ. follow up தான் என்ன செய்யும்? அநேகரை கிறிஸ்து வந்து கொண்டு வரும். எனவே தான் கிறிஸ்துவுக்கு பிரியமா பவுல் என்ன சொல்ல தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு அதிகாரம் இல்லை, அது என்மேல் விழுந்த கடமை. இட் இஸ் இட்ஸ் அ டியூட்டி. ஓ அன்டு மீ, எனக்கு ஐயோ, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால். எனவேதான் பவுல் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அழகா சொல்லுவாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று சொல்லவே மாட்டேன். Even I have to grow more in Christ. நான் கிறிஸ்துவில் வளர வேண்டும், And also I want to make others to grow in Christ. மற்றவர்களும் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும். If you want to take part in God's business, you have to think there are many things to be done. இன்னும் அநேக காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட வாழ்ந்தவர்கள் தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். Those people who took active part in God's business, they turned the world upside down. உலகத்தை தலைகீழாய் மாற்றினார்கள். Because of அவர்கள் தேவனுக்காக செய்த காரியங்கள், இன்னும் செய்யப்பட வேண்டிய வேலை இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். They understood that there is still some things to be done. பிரியமானவர்களே, they were faithful to God and their work. ஆண்டவருக்கும் உண்மையாக இருந்தார்கள். தன்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பிசினஸ்லயும் உண்மையாக இருந்தார்கள். They were available to God and to the people. தேவனுக்கும் அவர்கள், தேவன் கூப்பிடுகிற நேரத்தில் அவர்கள் தேவனை சந்திக்கிறவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் தேவனை சந்தித்தவுடன் தேவ ஜனங்களை சந்திக்கிறவர்களாக இருந்தார்கள். They were teachable what they believe. தான் கற்றுக்கொண்டதை அல்லது தான் அனுபவித்ததை மற்றவருக்கு சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எனக்கு நிறைய காரியம் நமக்கு தெரியும். கிறிஸ்தவர்களைப் போல உலகத்துல யாருமே அதிக சுவிசேஷம் கேட்டிருக்கே மாட்டாங்க. ஒருத்தர்லாம் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு பிரசங்கம் கேட்கறோம் தெரியுமா? ஆனா நம்ம பல நேரங்களில் கேட்ட ஒன்ன கூட மட்டும் சொல்ல மாட்டோம். பட் God wants you to teach others what you learned. நீ கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லு என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உயர்த்தெழுந்த தேவன் நம்மை அழைக்கிறார். Come, take part in God's plan, my business. என்னுடைய பணியில் நீ இணைந்து கொள், இணைய வேண்டும் என்று சொன்னால், First thing, we have to have a right fellowship with our God. கிறிஸ்துவோடு இணைந்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The second thing, we should never let our heart go down. நம்முடைய இருதயம் சோர்ந்து போவதற்கு ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. சோர்வுகள் வரலாம், சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், பட் பி என்கரேஜ் இன் கிரைஸ்ட். மூன்றாவது காரியம், feel always there is some work to be done. இன்னும் அநேக வேலை செய்யப்பட வேண்டும். Till எல்லாம் முடிவுக்கும் வரவரை, maybe ஆண்டுடைய வருகை முந்திக் கொள்ளலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகலாம், பட் ஸ்டில் தேர் ஆர் சம் ஒர்க் டு பி டன். அதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். இந்த உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்க நாம் அவருடைய வேலையில் நாம் இணைந்திருக்கிறோமாக. Are we in part with God's business? Let us think. நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.